திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, திருச்சிற்றம்பலம் தோரறிவாளர் துணைவர் இணைப்பிலர் பாரறிவாளர் படுபயந்தானுண்பர் காரறிவாளர் கலந்து பிறப்பார்கள் நீரறிவார் நெடு மாமுகி லாமி. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல வாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் ஒன்னார் கலல்களை மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு, திருமூல தெய்வ நாயனாரின் பொன்னார் கலல்களையும் பணிந்து போற்றிக் கொண்டு, சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். தூரறிவாளர் துணைவர் நினைப்பிலர் பாரறிவாளர் படுபயன் தான் உண்பர் காரறிவாளர் கலந்து பிறப்பார்கள் நீரறிவார் நெடுமாமுகிலாமே என்பது பாடல். இறைவனை தனக்கு தூரமாக அறிபவர்கள், அதாவது நெருக்கமா இல்லாம ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி புரிந்து கொள்பவர்கள், பெத்தம் முத்தி இந்த இரண்டு நிலைகளிலும் தமக்கு நீங்காத துணையாக இருப்பது, மேலும் தோன்றா துணையாக இருக்கும் இறைவனை நினைக்க மாட்டார்கள். அடுத்து பாரறிவாளர் அப்படின்னு சொல்லும் போது உலகத்தை அறிபவர்கள், அதாவது உலகத்தை உணர்பவர்கள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, மாயேயமான உலகம், மாயேயமான உலக ஞானிகள் வந்து மாயா காரியமான இன்பங்களை மட்டும்தான் நுகர்வார்கள், அவர்களுக்கு இறைவனை பற்றி அறிவது சாத்தியம் இல்லை. அடுத்து கார் அறிவாளர்னா கரிய பாச ஞானிகள் அப்படின்னு சொல்றது, அதாவது பாச ஞானிகள் அவங்க என்ன செய்வாங்களாம், கலந்து பிறப்பார்கள், அவங்க மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வந்து கொண்டே இருப்பார், அதாவது இறைவனோட இயல்பை உள்ளவாறு உணர்ந்த உண்மை ஞானிகள் மட்டும்தான் பெரிய மேகம் போல அனைவருக்கும் கைமாறு கருதாம பயன்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வினை போகம் கலன், அதாவது கழிந்தாச்சு அப்படின்னா இறந்து மீண்டும் சஞ்சிதத்தை நுகர பிறந்து அலைவார்கள் என்பது இதிலே சொல்லப்படுகிறது. அவங்க அந்த வினை போகம் கழிஞ்சாச்சு அப்படின்னா இந்த பிறவி நீங்கிரும், அப்ப இறப்பு வரும், ஆனா இன்னும் சஞ்சிதம் இருக்குதே, நாம செய்யும் போது ஆகாமியமா இருக்கும், அப்புறம் நமக்கு பல பிரிவுகள்ல செய்ததை சுவாமி நம்ம அனுபவிக்கும் பொருட்கள் நமக்கு கொடுக்கறது பிராரத்தம் என்று சொல்லப்படும், அதை அனுபவித்து உடல் ஊழாக கழிக்கும் பொழுது அது இந்த பிறவிக்கு உண்டானது கழிஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு அதற்கு பின்பாக இறப்பு வந்த பின்பு மிச்சம் இருக்கிற சஞ்சிதத்தை நுகர்வதற்காக பிறப்பார்கள் இந்த பாசஞானிகள் என்பதை சொல்லி, ஆனால் உண்மையான ஞானிகள் மட்டும் இறைவனுடைய இயல்பை உள்ளவாறு உணர்ந்தவர்கள் மட்டும்தான் எல்லாருக்கும் அத நெடுமா முகிலாமின்னு சொல்றார், கைமாறு கருதாமல் அனைவருக்கும் பயன்படுவார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, அடுத்து அறிவுடன் கூடி அழைத்ததோர் தோணி பரியுடன் பாரம் பழம்பதி சிந்தும் குறியது கண்டும் கொடுவினையாளர் செரியது நினைக்கிலர் சேவடிதானே என்பது. சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை எல்லாம் அறிந்திருந்தாலும் உயிர்கள் அவரை நினைக்காமல் இருக்கின்றனவே என்று வருந்தி கூறுகின்றார், இறங்குகின்றார் உயிர்களின் மீது. அப்போ அறிவு என்பது ஞானத்தை குறிக்கும், ஞானத்தோடு கூடி அழைக்கப்பெற்றதான ஒப்பற்ற தோணி போன்றவர் சிவம். தோணியப்பர் என்பதே அவருக்கு ஒரு திருநாமம். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் அப்படிங்கிற மாதிரி ஞானிகள் வந்து சிவஞானத்தால் சிவனை அழைப்பார்கள். அப்படி அழைக்கும் போது சிவபெருமானும் பழம்பதியாகிய சிவபுரத்தை சேர்ந்து ஆன்மாக்களுடைய மல மாயா கண்மங்களாகிய பாரங்களை பறித்தலுடன் கெடுக்கும் என்று இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. சிவபெருமானை தோணி என்று சொன்னதற்கு ஏற்ப உயிர்களுடைய மலமாயா கண்மங்களை பாரம் என்று சொல்லி அவற்றை இறக்குதலை பறித்தல் என்று சொன்னார். பறித்தல் அப்படின்னா பாரம் இறக்குதல் என்று பொருள். இது வந்து துறைமுக வழக்கு, துறைமுகத்துல இப்படி சொல்லுவாங்க. குறி அப்படிங்கிறது, குறியது கண்டும் கொடுவினையாளர்னு சொல்லுவோம். குறி அப்படிங்கிறது திருவருள் குறிப்பு. சரி, அப்ப சரிய நினைக்கலன்னா இடைவிடாத நினைக்கணும் இறைவனை. ஏதோ எப்பவுமே நான் சாமி கும்பிடும் போது மட்டும் நான் நினைக்கிறேன், திருக்கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணும்போது மட்டும் நினைக்கிறேன், அல்லது நான் பூஜை பண்ணும்போது மட்டும் நினைக்கிறேன்னு இல்லாம எப்போதும் அவரோட சிந்தனை நம்மகிட்ட இருக்கணும். அதத்தான் சரிய என்ற சொற்றொடரால் நமக்கு உணர்த்துகின்றார். அப்ப நமக்காக சுவாமி இவ்வளவு நம்முடைய பாரங்களை எல்லாம் நீக்குகின்றார் என்று அறிந்திருந்தும் கொடிய வினை தொகுதி உடையவர்கள் அவருடைய சேவடிகளை நினைக்காமல் இருக்கின்றார்களே என்று வருந்தி கூறுகின்றார் நம்முடைய திருமூலதேவ நாயனார். அடுத்து, மன்னும் ஒருவன் மறுவு மனோமயன் எண்ணின் மனிதர் இகழ்வர் இவ் ஏழைகள் துண்ணி மலமே தொழுமின் துணையிலி தன்னையும் அங்கே தலைப்படலாமே என்று சொல்லுகின்றார். இறைவனை முதல்ல மனதால் நினைக்க வேண்டும், அப்படி எண்ணினாலே ஈடேறலாம் என்று சொல்லுகின்றார். சரி, அதாவது மன்னும் ஒருவன், நிலை பெற்ற ஒப்பற்ற பரம்பொருள், அவன் எப்படிப்பட்டவன், மனோமயன், மனமே வடிவானவன், மனவடிவானவன் அப்படின்னு சொல்லும் போது மனிதர் இகழ்வர் இவ்வேளைகள் அப்படின்னு சொல்ற அறிவிலிகள்லாம், அதுக்கு தகுந்த ஞானம் இல்லாதவங்கெல்லாம் இகழ்வார்கள். அப்படி இகழாமல் மனம் பொருந்தி தொழுங்கள் என்று சொல்லுகிறார். துண்ணி மனமே தொழுமின், அப்படிலாம் இகழாமல் நீங்கள் மனது பொருந்தி அவரை தொழுதால் அந்த மனத்துல ஒப்பற்ற இறைவனை தலைப்பட்டு கூட, அவனோ துணை இல்லையா பெருமான், ஆனா நமக்காக அவர் துணையாக இருப்பார். மன்னும் ஒருவன் சொன்னது அனாதி நித்தியன் இறைவன், சைவ சித்தாந்தம் சொல்லுது இல்லையா, அதைத்தான் அழகா எடுத்து காட்டியிருக்காரு. மனோமயன் அப்படிங்கிறது நினைப்பவர், மனமே வடிவாக இருப்பவர், காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்றெல்லாம் சொல்கின்றார் அல்லவா அப்பர் சுவாமி. அந்த கருத்து தான், அவருக்குன்னு உடம்பு கிடையாது இல்லையா, ஒரு நாமும் ஓருருவன் இல்லாதான் என்று அழகாக திருவாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இறைவனை நிராகாரன் என்று உணர்த்துகின்றார். அதற்கு அடுத்தபடியாக அடுத்த ஒரு பாடலை நாம் இப்போது சிந்திக்கலாம். ஓங்காரத்து உள்ளொளி உள்ளே உதயமுற்று ஆங்காரமற்ற அனுபவம் கைகூடார் சாங்காலம் முன்னர் பிறவாமை சார்வுரார் நீங்கா சமயத்துள் நின்றொழித்தார்களே என்று சொல்கிறார். பிறவி நீங்க வேண்டும் என்றால் பெருமானுடைய திருவடியை உண்ணுக என்று அறிவுறுத்துகின்றார். ஓங்காரத்து உள்ளொளி, பிரணவமாகிய ஓங்காரத்தோட உள்ளொளியாக இருப்பவர் பெருமான். அவரை மனத்துள்ளே தோன்ற பெற்று இல்லையா, அவரை வந்து தன்னோட மனசுக்குள்ள எப்படி வைக்கணும், ஆங்காரமற்று அகங்காரம் நீங்கிய அனுபவம் கைகூட பெறார் இல்லையா. அது மட்டும் இல்லாம அம்மட்டோ அப்படின்னு சொல்ற, அது மட்டும் இல்லாம தனக்கு வரக்கூடிய இறப்பு காலத்தை மட்டும், என்னன்னா நம்ம இப்படியே இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, கிடையாது. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனா நமக்கு என்னெல்லாம் நிகழுங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா பெருமானுக்கு தெரியும். அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் வகுத்து அனுப்பியிருக்காரு. இந்த ஆன்மாவுக்கு இந்த உடலை கொடுத்து அது இந்த ஊர்ல இந்த நாட்டுல இந்த ஊர்ல இன்னாருக்கு பிறந்து இன்னாரோட திருமணம் நடந்து அது இந்த மாதிரி பண்ணும், அப்ப என்னென்ன வழிபாட்டு அது இந்த வாழ்க்கையில பண்ணணுங்கிறதெல்லாம் சுவாமி தீர்மானிச்சுக்காரு. அப்புறம் அந்த பிராரத்தம் எப்ப முடி, அவர் கொடுத்த பிராரத்தம் எப்ப முடியும், இந்த உடலை விட்டு உயிர் எப்ப பிரியுங்கிறதுலாம் அவருக்கு தெரியும். ஆனால் இறப்பு காலம் என்று ஒன்று வரும் என்பதையே ஆன்மாக்கள் எண்ணுவது இல்லை என்பதை மிக அழகாக, இறப்பு காலத்தை எண்ணாமல் இருக்கின்றனர். அதுவும் மட்டும் சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு இருப்பதால் மீண்டும் பிறவாமையை பொருந்தார். ஏன்னா கண்டிப்பா பிறவிக்குத்தான் வரணும், இறப்பதே தெரியலன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சதுன்னு இறந்து போக முன்னால இறைவனை சிக்குன்னு பிடிக்கணும். சாமன்று உன் நாமம் உரைக்க தருதி கண்டாயின்னு அப்பர் சுவாமி சொல்றாரு. சாகும்போது கூட உன்னோட நாமத்தை சொல்லிட்டு என் உயிர் பிரியணும்னு கேக்குறாரு. சரி, அப்ப மயக்கம் ஒழியாத புறச்சமய நெறிக்கண் நிற்பதால் அவர்கள் எல்லாம் இறந்து போகின்றார்கள். சைவ நெறியில் நின்றால் மட்டுமே இறைவனை அடைய முடியும், புறச்சமய நெறிகளில் நின்றால் அடைய முடியாது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக, இமயவர் தம்மையும் எம்மையும் முன்னம் அமைய வகுத்தவன் ஆதி புராணன் சமயங்கள் ஆறும் தன் தாளினை நாட அமயங்குழல்கின்ற ஆதி பிரானே என்று சொல்லுகிறார். முழு முதற் கடவுள் சிவபெருமான் தான் என்ற எண்ணத்தை ஆணித்தரமாக நம் உள்ளத்தில் பதிய வைக்கின்றார் திருமூல தேவநாயனார். இமயவன் சொல்றது தேவர்களை, தேவர்களையும் உயிர்களாகிய நம்மையும் அனாதி காலத்திலே நமக்கு வந்து தனுவாதி அதாவது தனுகரண புவனங்களை எல்லாம் தந்து பொருந்த வகுத்து வைத்தவர் யாரு? அமைய வகுத்தவன். அதான் வள்ளுவர் பெருமான் சொன்னது போல வகுத்தான் வகுத்த வகை என்று சொல்கிறோம். அவர் தான் வகுக்கிறார் எல்லாத்தையும். அவர் ஆதி புராணன். ஆதி என்றாலே பழமையானவர், புராணம் என்றாலும் பழமையானதாக, ஆதி புராணன் என்றால் பழமைக்கெல்லாம் பழமையானவர். அப்போ சமயங்கள் ஆறும் தன் தாளினை நாடன்னு சொல்றது அகச்சமயங்கள் ஆறும் இல்லையா. நமக்கு அழகா சைவ சித்தாந்தம் சமயங்கள் எல்லாம் பலவாறு பிரித்து கொடுத்திருக்கிறது. அதுல இந்த பாடலில் அகச்சமயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அகச்சமயங்கள் ஆறும் தன்னோட திருவருளாகிய திருவடியை நாடும்படி தந்து அதில் கலந்து அப்படியே வியாபித்திருப்பவர் பெருமான். இவர் எப்படிப்பட்டவர்னா, இவர் மட்டுமே முதல்வன் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக, ஒன்றது பேரோர் வழி ஆறு அதற்கு உள என்றது போல இருமு சமயமும் நன்றிது தீதிது என்றுரையாளர்கள் குன்று குறைத்தெழு நாயை ஒத்தார்களே என்று சொல்லுகின்றார். ஊரு ஒண்ணுதான், ஆனா அதுக்கு வழி ஆறு, ஒரு ஊருக்கு ஆறு வழி இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆறு சமயங்கள் இருக்கிறது. அதுல இது நன்று அது நன்று அப்படின்னு உரைப்பவர்கள் மலையை பார்த்து குறைக்கின்ற நாயை ஒத்தவர்கள். மலையோட மாண்பு அறியாத நாய் என்ன செய்யும்? அதை பார்த்து குறைப்பது மாதிரி அவங்க வந்து சமயத்தோட உண்மையை அறியாதனால என்னென்னவோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் நாம் சைவர்கள் அதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் பெருமான் திருவடியை சிக்கன பிடித்து வழிபட வேண்டும் என்பதை உணர்த்துகின்றார். சைவ பெருமை தனிநாயகன் தன்னை உய்ய உயிர்க்கின்ற ஒன்சுடர் நந்தியை மெய்ய பெருமையர் கண்பனை இன்பம் செய் வைய தலைவனை வந்தடைந்து உய்மினே அப்படிங்கிறார். வேற எதையோ செய்து வாழ்நாளை எல்லாம் வீழ்நாளாக ஆக்காதீர்கள். ஏழை தொழும்பனேன், எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கிறைத்தேன் பரம்பரனை பணியாதே என்று மணிவாசக பெருமான் உரைப்பார் அல்லவா. அது போல நீங்க என்ன செய்யணும்னா சிவபெருமானை அடையுங்கள். அது மட்டும்தான் இந்த பிறவிக்கு நீங்க வந்ததற்கு காரணம். அதற்கு உண்டான சாதனங்களை கொண்டு அந்த சாதனைகளை செய்யுங்கள் என்று அறிவுறுத்துகின்றார். அப்ப சைவ பெருமை தனி நாயகன் என்று சொல்லியாச்சு. மிக அதாவது சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அழக சைவ இல்லப்பன் நாவலர் சொல்லியிருக்கார். அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்று கூறுகின்றார். அதே போல திருமூல தேவநாயனாரும் மற்றொரு இடத்திலே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆக அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சைவம், அதுல அதுக்கு ஒப்பற்ற தனி நாயகன்னா ஒப்பற்ற நாயகன், தனித்தன்மை உடையவர், அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. நிகரில் இறை என்றும் மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை என்றும் நமது உமாபதி சிவம் திருவருள் பயனிலே சொல்லியது போல. ஆக அப்படி இருக்க ஆன்மாக்கள் அனைவருக்கும் அவங்கவங்களோட பரிபாக நிலைக்கு ஏற்ப உய்வதற்கு உயிர்ப்பாக உடன் இயங்குகின்ற ஒளிமயமானவர் அந்த குருநாதர். ஒன்சுடர் நந்தியைங்கிறது ஒளிவடிவான குருநாதனை. மெய்ஞானம் இல்லையா, உண்மை ஞானமாகிய பெருமை உடையவர்களுக்கு அவர் அன்பன். அப்படிப்பட்டவரை இன்பம் செய் இன்பமே செய்கின்ற வைய தலைவன், வையம்னா உலகம், உலக தலைவனை வந்து அடைந்து உய்மினே என்று அறிவுறுத்துகின்றார். அவரை அடைந்து உய்யுங்கள் என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஆக அவர் சொன்ன வழியிலே சிவபெருமானை நாம் அடைந்து உய்வோமாக என்று சொல்லிக்கொண்டு சிவனவன் வைத்ததோர் தெய்வ நெறியில் பவனவன் வைத்த பழவழி நாடி இவனவன் என்பது அறிய வல்லார்கட்கு அவனவன் அங்குளதங் அங்குளதாம் கடனாமே அப்படின்னு சொல்றது. அவரு சைவத்தில் அதாவது சித்தாந்த சைவர்களுக்கு மட்டும் அல்லாமல் அறுவகை சமயத்தோர்க்கும் ஒளிமயமாக இருக்கின்றார், ஒளியாய் இருக்கின்றார். அதான் சிவனவன் வைத்ததோ தெய்வ நெறியிலேயா, அதனால அவர்தான் தலைவன். அவர் வகுத்த ஆறு வகை சமய நெறி கண்ணும் தோன்றுவதும் அவர்தான். அவங்களும் பக்குவத்துக்கு ஏற்ப மாதிரி அந்தந்த வடிவத்தில் அவர் காட்சி அளிக்கின்றார். அந்த சமயங்களை ஆராய்ந்து சிவன் என்று துணிந்து அறிய வல்லவர்களுக்கு அந்த பரம்பொருள் வந்து அந்த சமயங்களில் விளங்குகின்ற முறைமையை உடையது என்று உணர்த்துகின்றார். அதான் சித்தியாரில சொல்லியிருப்பாங்க இல்லையா, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகன்தான் வருவார். நீங்க யார நினைக்கீங்களோ அந்த உருவத்துல இருந்து உங்களுக்கு அருள் செய்யக்கூடியது சிவபெருமான் தான். ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல் வினையும் செய்யும் என்று அருள்நந்தி சிவாச்சாரியார் நமக்கு மிக அழகாக உணர்த்தியிருப்பார். அதை நாம இந்த இடத்துல மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் என்று சித்தியார்ல மற்றும் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க. அந்த ரெண்டு உதாரணத்தையும் இப்ப நாம இங்க பொருத்தி பார்த்துக்கலாம். சித்தியாருடைய உதாரணங்கள் இந்த இடத்துல நமக்கு அழகாக பொருந்துகிறது. பவன் என்றால் தோன்றுபவன், அதாவது பவன் எனும் நாமம் உடையவன். பவன் எனும் நாமம் பிடித்து பன்னால் அழைத்து தெரிந்தால் இவன் என்னை அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே என்று அப்பர் சுவாமி சொல்லுவார் அல்லவா, அதுபோல. அப்ப நம்முடைய கடன் என்னது, தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு சொன்ன மாதிரி நாம அவரை வழிபடுவது இல்லையா, அது ஒன்றுதான் நம்முடைய கடமை, அதாவது முறைமை என்று நமக்கு வழிகாட்டுகின்றார். ஆமார் உரைக்கும் அருசமயாதிக்கு போமாறு தானில்லை புண்ணியம் அல்லது அங்கு ஆமாம் வழியாக்கும் அவ்வேறு உயிர்கட்கும் போமார் அவ்வாதார பூங்கொடியாளே என்று சொல்லுகின்றார். இந்த ஆறு வகை சமயத்துக்குள்ள ஆன்மாக்களை அவங்க அவங்க பக்குவத்திற்கு ஏற்ப அதுல ஈடுபடுத்துவது திருவருள் சக்தி. அது அவள்தான் நம்மை இங்கனம் ஈடுபடுத்துகின்றார் என்பதை நமக்கு இந்த பாடல் உணர்த்துகிறது. இப்போ சமயங்கள் ஆறு, அது இறைவன் அருளியது, அது ஆன்மாக்களின் ஆன்மாக்கள் பெற்ற பரிபாக நிலைக்கு அந்த குறை நிலைக்கு ஏற்றார் போல இருக்கும். இப்போ ஆதார பூங்கொடி என்பது என்னது, இறைவனுடைய ஆதார சக்தி, அது அவருடைய அளவில் ஆற்றல் இல்லையா, அதுதான் ஆதார சக்தி. அவதான் ஆன்மாக்களோட பரிபாகத்துக்கு ஏற்ப அவங்கவங்கள அந்தந்த சமயத்தை புகுமாறு பணித்து ஞான விளக்கத்தை நல்குகின்றாள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆன்மாக்கள் கடை தேருமாறு சிவபெருமான் அருளியது ஆறு சமயங்கள், அதுக்கு போக வழிதான் இல்லை, அதற்கேற்ற புண்ணியம் அல்லது அதற்குண்டான வழியை விளக்கக்கூடிய உபாயமும் இல்லை என்று உணர்ந்த உயிர்களுக்கு பரிபாக நிலைக்கு ஏற்ப ஆதார சக்தியானவள் அருளை வழங்குகின்றாள் என்று மிக அழகாக இந்த பாடலானது நமக்கு உணர்த்துகிறது என்று பார்க்கின்றோம். அடுத்து, அறநெறியாவது அறிந்தேனும் நானும் சிறநெறி தேடி திரிந்த அன்னாலும் உறநெறி உள்ள கடல் கடந்தேறும் தரநெறி நின்ற தனி சுடர்தானே என்று சொல்லுகின்றார். என்னை உண்மை நிலையில் நிறுத்தியது சிவசக்தி தான். இந்த உணர்வு நமக்கு முதல் இப்பந்தான் நவராத்திரி முடிஞ்சிருக்கு, அம்பாளோட அனுக்கிரகத்துல நமக்கு இது நடந்திருக்கு அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும். நான் வந்து நிலையான சமயம் எது அப்படிங்கறத அந்த மார்க்கத்தை தேடி அலைஞ்சேன், அப்படி அலைஞ்ச காலத்திலையும் ஞான மார்க்கமாக மனமாகிய கடலை கடந்து, இந்த மனசை வந்து இந்த பாடல்ல கடலாக உருவகம் செய்திருக்கிறார். இந்த கடலை கடந்து இதுக்குள்ள கடக்கிறோம், இதுல இருந்து இன்பக்கரை ஏறணும். அப்படி ஏறக்கூடிய உயர்ந்த நெறியாக நின்ற பரஞ்சோதி அதுதான் சிவநெறி என்பதை நான் அறிந்து கொண்டேன். சுவாமி மூலம்தான் நமக்கு நெறியானது உணர்த்தப்படுகிறது என்பதை அழகாக சொல்லுகிறார். இத நானும் தேடி திரிந்த அன்னாள் தனிச்சுடர் அறநெறியாவது அறிந்தேன் என்று கொண்டு கூட்டணும். ஆனால் அப்படி கொண்டு கூட்டினால் இது நமக்கு புரியும். சிறநெறி அப்படிங்கிறது தலையாய மார்க்கம். சரி, உரநெறி அப்படிங்கிறது ஞான வழி. தரம் அப்படின்னா உயர்வு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய சாராம்சம் என்னன்னா, சிவமே சைவம் என்பதை நான் உணர்ந்தேன் என்று உணர்த்துகின்றது. தேர்ந்த அரணை அடைந்த சிவநெறி, பேர்ந்தவர் உண்ணி பெயர்ந்த பெருவழி, ஆர்ந்தவர் அண்டத்து புக்க அருள் நெறி, போந்து புனைந்து உணர் நெறியாமே என்று சொல்கிறார். எது அடைவதற்கு உரியது என்று நமக்கு உறுதியாக கூறுகிறார். அளவைகளாலும் பொருந்து மாற்றாலும் நன்றாக தெளிந்து சிவம்தான் பரம்பொருள் என்று அவரை அடைந்து உய்ந்த சிவநெறியே புறச்சமய நெறியில இருந்து ஆராய்ந்து மீளவும் இங்க வந்து அடைந்த பெருவழி என்று உணர்த்துகின்றார். ஏன்னா அதெல்லாம் சிறுநெறிதான். நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனே, சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் திருவாசகத்துல வருது. குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்வேறுவார் அச்சோவே என்று மணிவாசக பெருந்தகை மிக அழகாக நமக்கு அச்சோ பதிகத்திலே சொல்லியிருப்பார். அதுல என்ன அப்படின்னா, அதுல பொருந்தினவங்க அவங்கவங்க அனுபவத்திற்கு ஏற்ற பதமுத்திகளைத்தான் நுகர முடியும், அந்தந்த அண்டத்துக்கு போவார்கள் என்று உணர்த்தப்படுகிறது. ஆனா அந்த முக்திகளிலே நின்று நுகர்ந்து மீண்டும் போந்து இதை எல்லாத்தையும் விட சிறந்தது எது அப்படின்னு உணரணும் என்று இந்த பாடல்ல சொல்றாரு. அதாவது புறச்சமய வழிகளிலே ஆங்காங்கே ஈட்டின புண்ணிய விசேடத்தால மீண்டும் வந்தடைவதற்கு உரியதும், புறச்சமய நெறி நின்று பதவிகளை பெற்ற பதமுத்திகளை பெற்றவர்கள் அந்த பதவியிலே இருந்து ஞானம் பெற்று திருவருளை சார்ந்து நிற்கக்கூடிய நெறியும், சிவத்தோடு இரண்டர கலக்கக்கூடிய முக்தி நிலையையும் எது என்று கூறுவோம் என்றால் சிவநெறிதான் என்று வலியுறுத்துகின்றார். ஈறு மனத்தை இரண்டர வீசுமின் ஊறும் சகாரத்தை ஓதுமின் ஓதியே, வாரும் அறநெறி மன்னியே முன்னியத்து ஊறும் சுடரொளி தோன்றலும் ஆமே என்று சொல்லுகின்றார். சிவநெறியில் நிற்பதற்குரிய உபாயமான திருமந்திர சாதனம் இது என்று மிக அழகாக நமக்கு உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது மனத்தை இரண்டர அருங்கள் என்று சொல்லுகிறார். வீசிய மின் போலும் இகாரத்தால் ஊறப்பெற்ற சகாரத்தை ஓதுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டர வீசுமின் ஊறும் சகாரத்தை ஓதுமின் அப்படின்னு சொல்றார். அதாவது மனம் எதையும் சென்றுதான் பற்றும், அந்த சென்று பற்றியதன் வடிவாக கருவியும் காட்சியும் ஆகிய இரண்டு பட்ட நிலையிலே இருப்பது. அதனால அதை இரண்டு தன்மையற அருங்கள், அதாவது வெட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். ஈர்தல் என்றால் அறுத்தல் என்று பொருள். அப்ப மேல் வீசி எழுதப் பெறுவதாகிய இகரம் இல்லையா, அதிசூக்ம பஞ்சாட்சரமாகிய சிகாரத்தை ஓதுங்கள், அப்போ உங்களுக்கு சிவம் தோன்றும் என்று மிக அழகாக நமக்கு கூறுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சிவநெறிக்கு வாங்க, அதிலே நிலை பெற்று தியானிக்க அகாரத்தை ஊர்ந்து நின்று சிவப்பரம்பொருள் தோன்றும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். அடுத்து சம் ஹம் என்று தியானிக்க வேண்டும், அதைத்தான் மிக அழகாக நமக்கு உணர்த்துகிறார். இந்த பல சகாரம் என்று சொல்லுவது சம். அடுத்து அகாரம், அகரம் ஊர்ந்து வரும் அப்படின்னா அம், அது ரெண்டையும் சேர்த்தா சம்ஹம் அப்படின்னு தியானிங்க. ஆன்மா சிவனாகும் என்று சொல்லுகிறார். மினற்குறியாளனை வேதியர் வேதத்து, அனற்குறியாளனை ஆதி பிராந்தன்னை, நினைக்குறியாளனை ஞான கொழுந்தின் நயக்குறி காணில் அறநெறி ஆமே என்று சொல்லுகிறார். ஞான நெறிதான் அதுதான் சைவம் என்று நமக்கு உணர்த்துகின்றார். மின்னல் போன்ற மின்னல் குறியாளன், மின்னல் போன்ற அடையாளம் உடையவன். வேதியர் வேதத்து அனற்குறியாளன் இல்லையா, அந்தணர்கள் வேத நெறிப்படி செய்யக்கூடிய அந்த யாகத்தின் அந்த யாகத்தீயின் வடிவாக இருப்பவன். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு, முழு முதற் கடவுள் இல்லையா, அவர் வந்து யாரு, ஆதிபிரான் முழு முதற் கடவுளாக இருப்பவர், தியானிக்க பெறக்கூடிய பல்வேறு வடிவங்களையும் தனக்கு யார் யார் எப்படி தியானிக்கிறாங்களோ அத்தனை வடிவமாகவும் இருப்பவர். அது மட்டும் இல்லாமல் பரஞானத்து உச்சியில் பார்க்க பெற்றால் சிவநெறிதான் சைவம், அது அறநெறிங்கிறது சிவநெறியை உணர்த்துகிறது. அந்த மினற்குறியாளன் அப்படின்னா மின்னல் போன்ற நாதக்கலை, சோடச கலையில மின்னலை போன்றது நாதக்கலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனல்குறி அப்படிங்கிறது ஸ்வஸ்திக, அது சொல்லது யோக காட்சி. நினைக்குறி அப்படின்னா நினைப்பாகிய வடிவம், நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த வடிவம். ஞான கொழுந்து, அதான் பரஞானத்து உச்சி, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே சொல்றார் இல்லையா, அதான் பரஞானத்து உச்சி. நயக்குறி அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன மாதிரி விரும்புறோமோ அந்த வடிவம், நாம இறைவனை எந்த வடிவத்தில் விரும்புகின்றோமோ அந்த வடிவம். அப்ப ஞான காட்சி யோக காட்சியிலும் ஞான காட்சியிலும் காண்பது சிவநெறி என்று அழகாக உணர்த்துகின்றார். யோக காட்சியிலும் ஞான காட்சியிலும் காண்பது சிவநெறி என்று உணர்த்துகிறார்.